நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியார்களால் சிறார்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை கடுமையாக கண்டித்துள்ள போப் பிரான்சிஸ் பாதிரிமார்கள் திருமணம் செய்து கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பற்றிய செய்திகள், இலங்கையின் வடமாகாண ஆளுநராக மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு வலுத்து வரும் எதிர்ப்புகள்,
ஜனநாயகத்தை வடமாகாணத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயற்படுவதாக எனக்கு தெரியவில்லை. முழு நாட்டையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணமே ஒழிய அதிகாரத்தை பகிர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருப்பதாக நான் காணவில்லை.
இந்தியாவில் கடந்த ஆண்டு 248 புதிய விலங்கினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் அது குறித்த ஒரு பார்வை,
அர்ஜென்டினா என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் பண்ணி கவுண்டர் அட்டாக் மேல டிபெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜெர்மனி நீங்க பாத்தீங்கன்னா அட்டாக்லயும் டிஃபென்ஸும் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அவங்க அவங்களோட நார்மல் கேம் ஆடுவாங்க.
ஆகியவையும் பின்னர் தமிழ் திரையுலகின் நகைச்சுவை குறித்து கூறும் நாகரீக கோமாளிகள் தொடரின் 14 பாகமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற வான் தாக்குதலில் காசாவின் வடபகுதியிலே தற்போது கவனம் செலுத்துவதாக இஸ்ரேல் எச்சரித்ததை அடுத்து அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் வெளியேறி வருகின்றனர்.
All these houses that have been hit, all this infrastructure has been hit because there is no separation. Hamas is an integral.
4000 பேர் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஐநாவை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சனிக்கிழமை இரவும் காசாவில் இஸ்ரேலிய வான் தாக்குதல்கள் நீடித்திருந்தன. இதுவரை 160 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெல்லவீவ் உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஹமாஸும் தொடர்ந்து ராக்கெட் குண்டுகளை வீசி வருகிறது. இஸ்ரேலிய தரப்பில் இதுவரை உயிரிழப்பு எதுவும் இல்லை. காசாவில் ஏவுகணை வீசுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு இடத்தின் மீது தாக்குதல் நடத்திய வேளையில் தமது துருப்பினர் 4 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் தாக்க வந்தவர்கள் திரும்பி போகவே இல்லை என்று ஹமாஸ் கூறுகிறது.
யுக்ரைனிய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட ஷெல் ஒன்று ரஷ்ய எல்லைப்பகுதிக்குள் வந்து விழுந்து வடித்ததில் ஒருவர் கொல்லப்பட்டும் 2 பேர் காயமடைந்தும் இருக்கின்ற சம்பவம் மீளவும் சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்யாவின் கண்டனத்தை வெளிப்படுத்தும் குறிப்பொன்று யுக்ரைனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஷெல் தாக்குதல் இன்னொரு வலிந்த நடவடிக்கை என்றும் பிரச்சனையை மேலும் அபாயகரமாக தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கின்ற ரஷ்யா இதற்கு யுக்ரைன் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எச்சரித்திருக்கிறது. ஆனால் தம்மீதான குற்றச்சாட்டை யுக்ரைன் அதிகாரிகள் மறுத்துள்ளனர். பிரச்சனையை தூண்டுவதற்காக ரஷ்ய ஆதரவு ஆயுததாரிகளை இந்த ஷெல் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்.
ஈராக்கில் எழுந்திருக்கின்ற அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்காக நாடாளுமன்றம் கூடியிருந்த போதிலும் புதிய அதிபரையோ புதிய பிரதமரையோ அவைத் தலைவரையோ தேர்ந்தெடுக்காமல் அந்த கூட்டம் பாதியில் கைவிடப்பட்டிருக்கிறது. ஷியா, சுன்னி, குர்து ஆகிய 3 எதிரெதிர் தரப்புகளிடையே ஆழமான வேற்றுமைகள் தொடர்ந்தும் இருந்து வருவதாக இடைக்கால அவைத் தலைவர் கூறியிருக்கின்றார். நாட்டுக்குள்ளே இருந்தும் வெளியிலிருந்தும் அரசியல்வாதிகள் மீது அழுத்தம் தரப்படுகின்ற போதிலும் ஒரு சமரசத்தை கொண்டு வருவதிலோ நூரி அல் மலிகிக்கு அடுத்ததாக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலோ இணக்கம் ஏற்படும் அறிகுறியே தென்படவில்லை.
பிரேசில் உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் ரியோ டி ஜெனிரோ நகரில் உள்ள மரக்கான விளையாட்டு அரங்கில் இன்று அர்ஜென்டினா ஜெர்மனியுடன் மோத இருக்கிறது. இந்த போட்டி குறித்து உலக கால்பந்தாட்ட ரசிகர்களிடையே பலத்த உற்சாகமும் எதிர்பார்ப்பும் குவிந்திருக்கிறது. தமது அணி 3 தடவையாக உலகக் கிண்ணத்தை வெல்வதை காண வேண்டும் என்ற ஆவலுடன் 1,000,000+ அர்ஜென்டினா ரசிகர்கள் ரியோ நகருக்கு படையெடுத்திருக்கின்றனர். ஜெர்மனிகள் மீள இணைக்கப்பட்டதன் பின்னர் 4வது உலகக் கிண்ணத்தை தட்டிச் செல்லும் கனவில் ஜெர்மனி போட்டியிருக்கிறது. அமெரிக்க கண்டத்தில் இதுவரை எந்த ஒரு ஐரோப்பிய அணியும் உலகக் கிண்ணத்தை வென்றதில்லை. ஆனால் பிரேசில் அணியை 7-0 என்ற அளவில் தோற்கடித்த பின்னர் ஜெர்மனியிடம் அந்த நம்பிக்கை வலுத்திருக்கிறது.
லிபிய தலைநகர் திரிபோலியில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையத்தை சுற்றி அந்நாட்டின் எதிரெதிர் ஆயுதக் குழுக்கள் ஒருவர் மீது ஒருவர் பல மணி நேரங்களாக ஷெல் குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் சண்டையிட்டு வருகின்றனர். இந்த சண்டையில் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 25 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
ஈரானின் சர்ச்சைக்குரிய அணுத்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அடுத்த ஞாயிற்குள் விரிவான இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியிருக்கின்ற நிலையில் ஈரானுக்கும் 6 உலக சக்திகளுக்கும் இடையே இன்னும் குறிப்பிடத்தக்க அளவு இடைவெளிகள் நிலவுவதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி கூறுகின்றார். இந்த இடைவெளியை மேலும் குறைக்க முடியுமா என்பது தெளிவில்லை என்று ஈரானிய பேச்சுவார்த்தை பிரதிநிதி ஒருவர் கூறியிருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியார்கள் திருமணம் செய்து கொள்ள இருந்து வரும் தடையை காலப்போக்கில் தளர்த்த முடியும் என்று தான் நம்புவதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். தவிர பாதிரியார்களால் சிறார்கள் துஷ்பிரயோக விவகாரம் தொடர்பில் தான் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இத்தாலிய நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ரோமிலிருந்து பிபிசியின் டேவிட் வில்லியின் செய்திக்குறிப்பு, தமிழில் சாதாத்.
இத்தாலிய செய்தித்தாளான லா ரெப்யூப்ளிக்காவுக்கு போப்பாண்டவர் பிரான்சிஸ் அளித்திருக்கின்ற ஒரு பேட்டியில், பாதிரியார்கள் சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விவகாரம் கத்தோலிக்க திருச்சபையை பீடித்திருக்கின்ற தொழுநோய் என்று வர்ணித்திருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபை பாதிரிமார்களில் சுமார் 2% பேர் சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் என்று தனது ஆலோசகர்கள் நம்பத்தகுந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தெரிவிப்பதாக போப்பாண்டவர் கூறியிருக்கின்றார். அதை கண்டு, அப்பாடா 2% பேர்தான் என்று தான் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, மாறாக இவ்வளவு பேர் இருக்கிறார்களே என்ற கவலையும் மன வருத்தமும் தான் தனக்கு ஏற்படுகிறது என போப்பாண்டவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 2% பேரில் பாதிரியார்கள், பேராயர்கள், கர்தினால்கள் மற்றும் பிற பொறுப்புகளில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என பாப்பரசர் சுட்டிக்காட்டினார். உலகெங்கிலும் பார்க்க கத்தோலிக்க திருச்சபையில் 400,000+ அதிகமான பாதிரியார்கள் இருக்கிறார்கள் எனும்போது, அதில் 2% பேர் என்றால் சுமார் 8,000 பேர் சிறார் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று தெரிய வருகிறது. சகித்துக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய கடுமையுடனும் கண்டிப்புடனும் தான் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று போப் தெரிவித்திருக்கிறார். சிறார் பாலியல் துஷ்பிரயோக பாதிரியார்களுக்கு பிரம்படி கொடுப்பேன் என்கிறார் போப் என்றுதான் போப்பாண்டவர் வழங்கியிருக்கின்ற பேட்டிக்கு லா ரெப்யூப்ளிகா தலைப்பிட்டிருக்கிறது. இது தவிர கத்தோலிக்க பாதிரிமார்கள் திருமணம் செய்து கொள்ள இருந்து வருகின்ற தடையை தளர்த்துவதற்கு தான் முயற்சிப்பதாய் போப்பாண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியார்கள் பிரம்மச்சாரிகளாக வாழ வேண்டும் என்ற விதிமுறை 11 காலமாக இருந்து வருகிறது என்றாலும், இயேசு கிறிஸ்து இறந்து 900 கழித்தே இந்த பிரம்மச்சரிய விதி ஏற்படுத்தப்பட்டது என்பதை போப் இந்த பேட்டியில் நினைவு கூர்ந்தார். பிரம்மச்சரிய விதிமுறையை காலப்போக்கிலே மாற்றுவதற்கான தீர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்றும், அவற்றை தேடி கண்டுபிடிப்பது தனது வேலை என்றும் பாப்பரசர் தெரிவித்திருக்கிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாண சபைக்கு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ மீண்டும் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், நீதியமைச்சர் ரவூப் ஹக்கீம் உட்பட பலர் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது வடமாகாண செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தின் ஆளுநராக சந்திரசிறி அவர்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மீள் நியமனம் செய்திருப்பது என்பது ஜனநாயக நடைமுறைகளை மீறிய ஒரு செயலாகும் என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். வடமாகாண மக்களின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட போது சிவிலியனான ஆளுநர் ஒருவரை நியமிப்பதாக உறுதியளித்திருந்த ஜனாதிபதி அவர்கள் அதனை மீறியுள்ளதன் மூலம் ஜனாதிபதி பதவிக்கு அவர் இழுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றும் அவர் கூறினார்.
வருஷ தொடக்கத்தில் ஜனாதிபதியை கண்டபோது அவர் கட்டாயமாக திரு சந்திரசிறி அவர்களுடைய பதவிக்காலம் ஜூன் ஜூலை மாசத்திலே முடிவடைகின்றது. அது முடிவடைந்தவுடன் நான் ஒரு இராணுவத்தோடு தொடர்பல்லாத ஒருத்தரை நான் நியமிக்கின்றேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் இவ்வாறு செய்ததிலிருந்து நாங்கள் ஊகித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு சிவிலியனும் அவருக்கு கிடைக்கல போல தெரியுது. ஆனால் இதிலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. ஜனாதிபதி வந்து வெகு விரைவிலே தன்னுடைய 3rd ஜனாதிபதியாக தேர்தலுக்கு நிற்க இருக்கின்றார். அவருக்கு வாக்குகள் வேணும். வடமாகாண சபை தேர்தல் காலத்திலே எவ்வாறு அரசாங்கத்திற்காக தற்பொழுதைய ஆளுநர் அவரால் ஏழுமான சகல உதவிகளையும் வழங்கினாரோ அதே மாதிரியான உதவிகளை அவர் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்துத்தான் இந்த மாதிரி அவர் செய்திருக்கின்றாரோ என்று நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எல்லாவற்றையும் அவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் பார்க்கின்றார்களே ஒழிய மக்களுக்கு என்னென்ன தேவை, சட்டப்படி எதை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் பார்த்தால் எந்த விதத்திலே தனக்கு தேர்தல் ரீதியாக நன்மைகள் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவர் இவ்வாறு செய்கின்றார் என்று நினைக்கின்றேன்.
ஏகோபித்த ஆதரவுகளை பெற்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதலாவது முதலமைச்சராக நீங்க தெரிவாகி இருக்கிறீங்க. அப்படி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான ஒரு பிரதிநிதியிடம் ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரே, இவரை மாற்றப் போவதாக, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஒரு ஜனாதிபதி வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லாராலும் எதிர்பார்க்கப்படும் ஒன்று. ஆனால் அவர் தன்னுடைய வாக்கை மீறி நடந்திருக்கின்றார் என்றால் அதற்குரிய காரணங்கள் ரெண்டாக இருக்கலாம். அவர் கூறியவாறு ஒரு சிவிலியனை அடையாளம் கண்டு ஆளுநராக நியமிக்கக்கூடிய விதத்திலே அவருக்கு ஒருவரும் கிடைக்கவில்லை என்று ஒரு பக்கத்தில் நாங்கள் யோசிக்கலாம். அடுத்தது, இதே நபரை வைத்திருந்தால் தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவர் செய்திருப்பார் என்றும் யோசிக்கலாம். ஆகவே இதிலே எது சரி எது பிழை என்று தெரியாது. ஆனால் அவர் அவ்வாறு செய்தது தன்னுடைய பதவிக்கு ஒரு இழுக்கை கொண்டு வந்திருக்கின்றார் என்றுதான் நான் கூற முடியும்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் வந்து அரசாங்கத்தின் மீது பெருமளவில் எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய ஏகோபித்த பிரதிநிதியாக வந்த நீங்களும் கூட அவங்கள் மீது நம்பிக்கை வச்சு முதலமைச்சர் பதவி ஏற்பு கூட நீங்க கொழும்புல போய் செய்தீங்க, அதன் மீது உங்களுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினீங்க. இப்ப இந்த நடவடிக்கை வந்து தமிழ் மக்களை வந்து ஜனாதிபதி ஒரு மாற்றாந்தாய மனப்பான்மையோட பாக்குற மாதிரியான ஒரு நடவடிக்கையா?
9 மாகாணங்கள் இருக்கின்றன. அவற்றில் 8 மாகாணங்களிலே அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாடும் அவர்களுக்கு இருக்கின்றது. சகல முதலமைச்சர்களும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள். வடமாகாணத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு நிலை இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனை வந்து எப்படி ஏற்படுகின்றது என்றால், எல்லோரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம் என்று எண்ணியிருந்தவர் வடமாகாணம் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளவில்லை என்பதன் காரணத்தினால் வடமாகாணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயற்படுகின்றார்களே ஒழிய ஜனநாயகத்தை வடமாகாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயற்படுவதாக எனக்கு தெரியவில்லை. நாட்டையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணமே ஒழிய அதிகாரத்தை பகிர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருப்பதாக நான் காணவில்லை. இது ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு விதத்தில் அவர் நடந்திருக்கின்றார் என்பது கட்டாயமாக புலப்படுகின்றது. அது மட்டும் அல்ல, வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் மட்டும்தான் ராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய மற்ற எந்த 7 மாகாணங்களிலும் அவ்வாறு செய்யப்படவில்லை. எனவே அதிலிருந்து தெரிகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும், ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும், ராணுவம் முழுமையாக அங்கு மக்களை தங்கள் ஆணைக்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவர் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார் என்பது நன்றாக தெரிகின்றது. ஜனநாயக முறைப்படி அவர் நடந்து கொள்வதாக தெரியவில்லை
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் வீசிய கடும் காற்று காரணமாக பல இடங்களில் உடைமைகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் நேற்று சனிக்கிழமை பகல் முதல் இரவு வரையான காலப்பகுதிக்குள் நிலவிய பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக மத்திய ஊவா, சபரகமுவ மற்றும் தெற்கு உள்ளிட்ட மாகாணங்களைச் சேர்ந்த பல மாவட்டங்களில் சுமார் 900 வரையான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இலங்கை இடர் முகாமைத்துவ நிலையத்தின் துணை இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி அவர்களிடம் மேலதிக விவரம்
கேட்டேன்.
பதுளை, நூரெலிய, ரத்னபுரி, பலாங்கொடை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல இடங்களில் வீசிய பலத்த காற்று காரணமாக கிட்டத்தட்ட 885 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த மாவட்டங்களின் புள்ளி விவரங்கள் தான் இப்போது எங்களிடம் இருக்கின்றன. இது தவிர மொன்றாகலை, அம்பாறை மற்றும் தம்புள்ளை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் சுழல் காற்று வீசியிருக்கிறது. தற்போது வரை இருக்கின்ற தகவல்களின் படி 885 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. 23 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இது தவிர பதுளை மாவட்டத்தில் வெளிமடை பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் நேற்று ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் சேர்த்து மொத்தத்தில் 15 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சேதங்களின் எண்ணிக்கை இன்னும் ஓரளவு அதிகமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நாட்டின் பெரியோரு பிரதேசத்தை கடந்து வீசிச் சென்ற சுழல் காற்று காரணமாகத்தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றார் பிரதீப் கொடிப்பிலி. இலங்கை வானிலை ஆய்வு நிலையத்தின் புதிய தகவல்கள் என்ன கூறுகின்றன என்று அவரிடம் கேட்டேன்.
நாட்டின் பல பாகங்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் என்று வானிலை ஆய்வு நிலையம் நேற்றே முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது. நாங்களும் தொடர்ந்தும் வானிலை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கின்றோம். குறிப்பாக மலையகம் மற்றும் கடற்கரை பிரதேசங்களில் பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை நிலவும் என்று நேற்றும் இன்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நேற்று ஒரு சில மணி நேரத்துக்குள் திடீரென்று வீசிய பலத்த காற்று காரணமாகத்தான் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக மாவட்டங்களின் இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றனர் என்றார் இலங்கையின் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் துணை இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த ஆண்டு இந்தியாவில் 248 வகை புதிய விலங்கினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு இயங்கும் இந்திய விலங்கியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அதன் இயக்குநர் டாக்டர் கே வெங்கட்ராமன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா இந்த புதிய வகையான விலங்கினங்களை கண்டுபிடிக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, ரெண்டாவது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயா. இந்த 250 வகையான விலங்கினங்கள்ல அதிகமாக நாங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து பூச்சி வகைகள். இந்த 2013 ஆண்டுல 3 வகையான கிரஸ்டேஷியன் சொல்லக்கூடிய நண்டு வகைகள், பவளப்பாறைகள் எல்லாம் சேர்த்து மொத்தமா 280 வகையான புதிய விலங்கினங்கள் கிடைச்சிருக்குது. இதுல முதுகெலும்பு அதிகமா இருக்கக்கூடியது 36 வகையான மீன் இனங்களும், 5 வகையான தவளை இனங்களும், 2 வகையான பாம்புகளும் கிடைச்சிருக்கு.
கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய விலங்கினங்கள்ல தமிழகத்திலிருந்து ஏதாவது விலங்கினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா?
2013 ஆண்டுல 2 வகையான புதிய பாம்பு வகைகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுல ஒண்ணு வந்து ஒடிசா மாநிலத்திலயும் ஒண்ணு வந்து தமிழ்நாட்டிலயும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்ச அந்த போதமலையில இந்த ஒரு பாம்பு வந்து ரைனோபிஸ் கௌரி அப்படின்னு பேர் இட்டிருக்கோம். மத்த வகையான ஆராய்ச்சிகளை தொடரும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய முக்கியமான குணங்கள் எல்லாம் தெரிய வரும்.
இப்போ உலக அளவுல புதிய விலங்கினங்கள், புதிய செடி கொடிகளை தேடி அதற்குண்டான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது?
உலக அளவில் விலங்கினங்களினுடைய எண்ணிக்கை வந்து இதுவரைக்கும் 14 லட்சத்தை தொட்டிருக்கு. 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்கிறதா கணக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உலக விழுக்காடுகள்ல பாத்தீங்கன்னா 7 விழுக்காடு இந்தியாவில் இருக்கிறதா இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம்.
நீங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த அரசு துறை, இந்திய அந்த வனவிலங்கு ஆய்வகத்திற்கு போதிய நிதி உதவிகள், மற்ற ஆதாரங்கள் அதெல்லாம் கிடைக்குதா?
கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த விலங்கின ஆராய்ச்சிகள் குறைந்துகிட்டே வருது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த விலங்கினங்களை போல ஆராய்ச்சியாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சுகிட்டே வருது. அதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது. இது வந்து கல்லூரிகள்லயும் மற்ற பாடசாலைகளிலும் டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து குறைஞ்சு கொண்டே வருதுனால இதனுடைய ஆராய்ச்சியாளர்களும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, 1900 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ கிடைக்கக்கூடியது எல்லாமே ஒரு முக்கியமான ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதுவும் தவிர என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதனுடைய ஹேபிட்டட் எல்லாம் மனிதனுடைய இதனால சுருங்கிக்கிட்டே வருது. இதற்கு நமது நாட்டளவில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால இதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, கெப்பாசிட்டி பில்டிங், அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது. இதையும் தவிர இந்த விலங்கினங்களை நாட்டளவில் இல்லாம உலக அளவுல இதை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடையே ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சிய மக்களுக்கு கொடுக்காத வரைக்கும் இந்த விலங்கினங்கள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் என்னுடைய அழிவு வந்து ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சிட்டே இருக்குங்கிறது தான் என்னுடைய முக்கியமான தகவல்.
இந்திய விலங்கின ஆய்வகத்தின் இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராமன். உலகமே பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் கால்பந்து உலகக்கோப்பையின் இறுதி ஆட்டம் இன்னும் சில மணி நேரத்தில் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள மேரக்கானா விளையாட்டு அரங்கத்தில் அர்ஜென்டினா ஜெர்மனி அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ளது. இன்றைய போட்டி எப்படி இருக்கக்கூடும் என்று இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்சியாளருமான சபீர் பாஷா அவர்களிடம் கேட்டேன்.
இன்னைக்கு போட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு போட்டியில நீங்க நிறைய கோல் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தடுப்பு ஆட்டத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் வந்து ஓபனா ஆட விரும்ப மாட்டாங்க. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி மெஸ்ஸி மேல டிபெண்ட் ஆயிட்டு ஆடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி டிபெண்ட் ஆயிட்டு ஆடினாங்கன்னா ஜெர்மனியோட பிளான்ல அவங்க மாட்டிப்பாங்க. ஜெர்மனி கண்டிப்பா இன்னைக்கு வந்து மெஸ்ஸிய பாட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க 1990 வந்து இதே அர்ஜென்டினா ஜெர்மனி ஆடும்போது மாரடோனாவை வந்து பாட்டில் பண்ணும் போது அர்ஜென்டினால அந்த அட்டாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அர்ஜென்டினா வந்துட்டு மெஸ்ஸியை டிபெண்ட் பண்ணாங்கன்னா அதே மாதிரிதான் நடக்க போகுது 1990 நடந்த மாதிரி. அது இல்லாம இன்னைக்கு அர்ஜென்டினா மெஸ்ஸிய ஒரு சாதகமா வச்சு மத்த பிளேயருங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அர்ஜென்டினால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க ஜெர்மனி பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் சைடு, அவங்க வந்து டிஃபென்ஸ் வந்து அவங்க பிளேயருங்க மட்டும் கிடையாது, அதே சமயத்துல அவங்க கோல் கீப்பரும் ரொம்ப நிறைய பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு நெவரு. அவரு வந்து ஒரு கோல் கீப்பரா மட்டும் இல்லாம லாஸ்ட் லைன் டிஃபெண்டராகவும் அவர் வந்து ப்ரூவ் பண்றாரு. ஜெர்மனி பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் டீமா விளையாடுறாங்க, அவங்க வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் மேல டிபெண்ட் பண்றது இல்ல. ஜெர்மனி ஆஸ் எ டீம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 10% ஜெர்மனி அர்ஜென்டினாவோட அப்பர் ஹேண்ட் வைக்கிறாங்க.
ஆனா அர்ஜென்டினா ஆடின அந்த அரை இறுதி ஆட்டம் செமிஃபைனல்ஸ்ல பார்க்கும் பொழுது கூட அவங்களுக்கு வந்து ஒரு கன்வின்சிங் விக்டரி, அதாவது ஆளுமை நிறைந்த ஒரு வெற்றி கிடைக்கல, பெனால்டி முறையில தான் ஜெயிக்க வேண்டி வந்தது. அர்ஜென்டினா தொடர்ந்து இந்த போட்டிகளை பார்த்தோம்னா கூட அவங்க வெற்றி பெற்ற போட்டிகள்லாம் கூட வந்து கோல் அடிச்சது வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அர்ஜென்டினா வந்து இன்னைக்கு ஜெர்மனிக்கு நல்ல ஒரு டஃபா ஒரு சேலஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ப முடியுமா?
கண்டிப்பா. ஏன்னா நீங்க அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன அப்புறமா மேட்ச் மேட்சுக்கு அவங்களோட டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஹாலாண்ட் மாதிரி ஒரு சைடை வந்து செமிஃபைனல்ல அவங்க நிறுத்தி வச்சாங்கன்னா அது அவங்க டிஃபென்சிவோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுது. ஏன்னா நீங்க ஹாலாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வெரி குட் அட்டாக்கிங் சைடு ஹாலாண்ட், டிஃபென்சிவ்லி வெரி ஸ்ட்ராங் சைடு ஜெர்மனி. அது அர்ஜென்டினாக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க இன்னைக்கு கோல் வாங்க கூடாது என்ற நோக்கத்தோட தான் வருவாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து கவுண்டர் அட்டாக்ல வந்து டிபெண்ட் பண்ணுவாங்கன்றது நான் நம்புறேன்.
இப்ப ஜெர்மனில டோனி க்ரூஸ், க்ளோஸ், முல்லர், ஹூமல்ஸ் மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் டிஃபென்ஸ் லைன்ல இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாக்கு வந்து ஏஞ்சல் டி மரியா, லியோனல் மெஸ்ஸி எல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை வந்து இவங்க மார்க் பண்ணிட்டே போகும்பொழுது மற்ற பிளேயர்ஸ்க்கு பெரிய அளவில் பாலை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கோ மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, அதில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ ஆடுற ஃபுட்பால் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஃபுட்பால் ஆடுறாங்க. பட் அதே சமயத்தில் இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஓப்பனாக ஃபுட்பால் ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு கோல் அடிக்கிற டீமு இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிரும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது அதை வந்து நோக்கத்தை வச்சுக்கொண்டு என்னதான் வந்து மெஸ்ஸி இருக்கட்டும், ஹிக்வேன் ஒரு பிளேயர் இருக்காரு, அவரும் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் அர்ஜென்டினால, இவங்கெல்லாம் இருந்தாலும் சரி ஜெர்மனின்றது வந்து டிஃபென்சிவ்லி ரொம்ப பேர் வாங்கின சைடு. அதை வந்து நீங்க வந்து கோல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது அர்ஜென்டினாக்கும் தெரியும். ஸோ அதே சமயத்தில் அர்ஜென்டினா என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் பண்ணி கவுண்டர் அட்டாக் மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜெர்மனி நீங்க பாத்தீங்கன்னா அட்டாக்லையும் டிஃபென்ஸும் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அவங்க அவங்களோட நார்மல் கேம் ஆடுவாங்க.
இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்சியாளருமான சபீர் பாஷா நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
நாகரிக கோபாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 14 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவையில் பல்வேறு விதங்கள் வகைகள் இருப்பதாலேயே திரையுலகில் தமிழ் பட நகைச்சுவைக்கு என்று தனி மதிப்பு இருக்கிறது. சில சமயம் மனிதனுக்கு எது சிரிப்பூட்டுகிறது என்பது புரியாத புதிராகவே இருந்து வந்திருக்கிறது. உதாரணமாக ஒருவன் மற்றவனை அடிக்கும் பொழுது நிஜ வாழ்க்கையில் நாம் சிரிப்பதில்லை, அதை தடுக்க முயல்கிறோம். ஆனால் திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தலை அடிக்கும் பொழுது அல்லது வடிவேலுவை கோவை சரளா அடிக்கும் பொழுது நமக்கு ஏன் சிரிப்பு வருகிறது? ஒருவன் கீழே விழுந்து அடிபடும் பொழுது சிரிப்பு வருவதில்லை சாதாரணமாக, அதையே திரைப்படங்களில் பார்க்கும் பொழுது ஏன் சிரிப்பு வருகிறது? கரகாட்டக்காரன் படத்தில் சென்ற வாரம் பார்த்த வாழைப்பழ காமெடி காட்சியில் வசனங்களில் நகைச்சுவை எங்கே இருக்கிறது? பின் ஏன் இன்று பார்த்தாலும் சிரிப்பூட்டும் காமெடியாகவே அது இருக்கிறது? காரணம் கவுண்டமணி செந்தலின் நடிப்பு, வசனங்களை சொல்லும் விதம். தமிழ் திரையில் லாரல் அண்ட் ஹார்டி என்று பெயரெடுத்த கவுண்டமணியும் செந்திலும் கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்கள், நாடக மேடை அனுபவம் உடையவர்கள் என்பதால் அவர்களின் நடிப்பு உரத்து இருந்தது. நகர்ப்புற மாந்தரின் நாசுக்கு இவர்களிடம் இல்லை. சில சமயம் மக்களை கவருவதற்காக காட்சிகளிலும் வசனங்களிலும் சம்பவங்களிலும் கூட விரசம் கூடுதலாக இருப்பதுண்டு.
வெளியில வாங்கிட்டேன்
அவசரத்துக்கு
இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக. பால் தமிழ் பால், என்னை நினைப்பால் அல்லியானை பால் கட்டி பிடிப்பால்
கட்டி மிதிப்பால். பெரிய தியாகராஜ பாகவதே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கி நான் போய் வேலை
பாடுறேன்.
என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா?
அது யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரு.
ஐயோ ராஜா, இந்த பால கொண்டு போய் உள்ள வச்சுக்கோமா. இன்னைக்கு செத்த நீ
என்ன மருந்து வாசம் அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க.
கடைசி சிரிப்பா
இது என்ன சார் பெருசு? ஒரு நாள் போலி விட்டான்னு நினைச்சு குடிச்சிட்டேன், ஒன்னாகல. பெப்சி நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கு ஒன்னாகல. இது என்ன சார் சாதாரண பினாயில்?
இந்த ரெட்டகரில் அசல் கிராமவாசியின் அப்பாவியான முகம் செந்திலுக்கு அடிக்கடி முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு கவுண்டமணிக்கு எரிச்சல் தருவார், அல்லது அதி மேதாவித்தனமான கருத்துக்களை உதிர்ப்பதும் உண்டு. இறுதியில் அடி உதை வாங்குவது இவர்தான்.
வண்டியை வித்துறதுனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க.
அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல?
யாராரு?
மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற?
ஏன் அடிச்சீங்க?
ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
ஏண்டா
என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
ஏனே அவன் அடிச்சா இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்?
என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? அட, அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
அதுவும் அம்பாஸ்டர் காரு.
என்னது அம்பாஸ்டர் காரா, இவ்வளவு நீளமா இருக்கு?
அப்ப லாரி?
லாரியா?
அடிக்கிறாரு.
நகைச்சுவையில் கதை சொல்லும் காட்சிகளுக்கு தமிழ் படங்களில் பஞ்சமே இல்லை. காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷ் டி எஸ் பாலையாவுக்கு பேய்கதை சொல்லுவது என்றும் பசுமையாக நிற்கும் காட்சி. செந்தில் தான் கழுத்தில் போட்டுக் கொண்டிருக்கும் புலிப்பல்லின் வீர வரலாற்றை விளக்குகிறார்.
என்ன
துப்பாக்கி
தொடச்சிட்டு
பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு.
ஆமாடா, இவர் பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு?
இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும்.
புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு.
25 வருஷத்துக்கு முன்னாடி
பிளாஸ்பேக் ஆரம்பமா?
ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்டை அடிக்கிறதும் ஆட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு.
ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா?
என்னடா
கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்?
புலி சத்தம்.
நீ தான் வயித்து குடுத்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது?
எங்க ஆதா சொல்லிக்கல, புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு.
எந்த பக்கம் ஓடலாம்னா?
இல்ல,
இதுல இருந்து தோட்டா வெளிய வரல.
எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு, புளி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம்,
புளி குட்டி போட்டுருச்சா?
இல்ல, நான் பிறந்துட்டேன்.
நீ அந்த இடத்துல பிறந்துச்சியா?
ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பாக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க.
இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பா உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க.
அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க.
பின்ன பாக்க மாட்டாங்க, இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க.
இந்த இடத்துலதான் புளிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புளி எனக்கு பால் குடுச்சு, அன்னையில இருந்து எனக்கு புளி பாண்டின்னு
பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி, புளி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற.
இம்மாதிரியான நகைச்சுவை காட்சிகளில் எப்பொழுதுமே அதிக வலிமை காட்டுபவர் கவுண்டமணி, அடங்கி போவது செந்தில். இப்படி மாறுபட்ட இரண்டு நகைச்சுவை பாத்திரங்களை இருவரும் ஏற்று நடித்த பொழுது மக்கள் விரும்பி பார்த்தார்கள். சிரித்தார்கள். கவுண்டமணி உடல்நிலை காரணமாக 2000 பிறகு அதிகம் நடிப்பதில்லை. செந்திலோ அரசியலில் பேச்சாளராகிவிட்டார். தமிழ்த்திரையில் நகைச்சுவை வரலாற்றில் இந்த இருவரின் பெயர் மறக்க முடியாத ஒன்றாக என்றும் நிலைத்து நிற்கும் என்பது ஐயமில்லை. நாகரிக கோமாளிகள் தமிழ்த்திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 14 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேர்களே, இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.